ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு துதி தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வேதங்களை காசத்துல வச்சு காப்பாற்றணும்னு நினைக்க கூடாது. எத்தனையோ பேர் இந்த செல்லிலேயே திருமுறை இருக்கிற புத்தகமே யூஸ் பண்றது இல்ல. சைவம் டாட்ல எல்லா திருமுறையும் இருக்குது. இது சார்ஜ் பண்ணிட்டா புத்தகம், இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. இதுக்கு சார்ஜ் போயிட்டா புத்தகம் வேணும். இதை சட்டப்பையில வச்சுக்கிட்டு போனா எல்லாம் எடுத்துடுறான். மெட்ராஸ்ல தட்டுன்னு எடுத்துடுறாங்க. எல்லாரும் ஈஸியா இருந்தா நம்ம தப்பிக்கலாம், மறுபடி பிடிச்சா அடிச்சு எடுத்துருவான். இதனால ஆபத்து தான் அழிக்கும். இதை பார்த்துட்டே இருந்தா கண்ணு வலிக்கும். இந்த புத்தகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து படிக்கணும். ஆகவே கேசட்ல வேதம் இருக்கும் போது நினைக்க கூடாது. வேதம் போதுகிற அந்த அளவுக்கு வேணும். அதுக்காக சொல்றேன், ஒரு உயிருள்ள பொருள் வேதத்தை ஓத வேண்டும். அதான் அருள். அந்த வேதியர்களை நீ மதிக்க தவறிய காரணத்தினாலே வேள்வி பயன் குன்றியது, மழை பெய்யலன்னு சாமி சொன்னாரு. அப்புறம் தன் தவறை உணர்ந்து கொண்டான். ஆகவே எல்லாரும் வாழ்வதற்கு தான் ஒரு ஊர் இருக்கு. எல்லா ஜாதிக்காரர்களும் ஒரு ஊர்ல இருக்கணும். அதுல அன்னவர்கள் இல்லாத இருக்கக்கூடாது. இந்த ஊர்ல அவர்கள் வந்து வேதத்தினுடைய பொருளை ஆராய்கின்ற தகுதி வாய்ந்த அன்னவர்கள் இந்த ஊரிலே வாழ்கின்றார்கள் என்று சொன்னார். பழ மறை தேர் அன்னவர்கள் பயின்றுள்ளது அவ்வூர். பயின்றுள்ள ஊர் தாவு ஊர் விடையேறி தங்கிய ஊர். ஊர் விடை தாவும் ஊர் விடை. பெருமான் ஊர்கின்ற விடை இருக்கின்றதே, அது எப்படி போகுது? நொண்டி நொண்டி போகல, அது புலி போல பாய்ந்து போகின்ற விடை. சாமி வர ரிஷபம். ஏன் அப்படி சொல்றோம்னா, மயிலே ஆண்மையில் அழகானது, பெண்மையில விட ஆண்மையில் அழகானது. அழகு காரணமாக அந்த ஆண்மையிலுக்கு ஒரு பெண்மையும் உண்டு. முருகன் இருக்கின்ற மயில் ஆண்மையிலுக்கு ஆண்மையினுடைய அழகை கொண்டு, ஆனா பூமியில் இருக்கிற ஆண்மையினுடைய குற்றமாகின்ற அந்த பெண்மை நலம் இல்லாமல் அது அசுரர்களுடைய உரத்திலே பாய்ந்து கிழிக்கின்ற போராட்டம் கொண்டு முருகன் இருக்கின்ற மயில் மட்டும். அதுபோல சாமி ஊர்கின்ற விடை கொல்லையிலே மேய்கின்ற விடை போல நினைக்கக்கூடாது. அது சிறப்பான விடை. அது தாவும் ஊர் விடை. அது ஊர்கின்ற விடை, தாவுகின்ற விடை. அது எதிரை நோக்கி தாவுகின்றது சொன்னா, அறமே வடிவாகிய அந்த ரிஷபம் அறத்திற்கு புறம்பாக இருப்பவர்கள் நெஞ்சு நெடுங்கும் வண்ணம் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் தருது. மரத்தை நோக்கி பாய்கின்றது. இரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை என்று திருவாசகம். அறநிலையிலே பொருந்தாதவர்கள் அஞ்சும் வண்ணம் அவர்களை நோக்கி பாய்கின்ற விடை. அதான் தாவும் ஊர் விடை. அந்த ஊர் விடை ஏறுகின்ற பெருமான் யாரு? சிவபெருமான். தங்கிய ஊர் பரமேஸ்வரன் அங்கு கோயில் கொண்டிருக்கிறார். கோயில் ஊரிலே குடியிருக்க வேண்டாம். அது ஒரு சிவஸ்தலம் சொன்னார். நம்ம குருநாதர் பிறந்தது ஒரு சிவஸ்தலம். தங்கிய ஊர் அங்கு உறையும் தேவர் ஊரிலும் மென்மை சிறந்த திருவாதூர். அங்கு உறையும் தேவரூர். அங்க இருக்குதே ஒரு தேவரூர், இது கற்பக நாடு இந்திர பட்டணம். அதை விட பூமியில் இருக்கிற இந்த வாதவூரே உயர்ந்தது. இந்திரன் வாழ்கின்ற சொர்க்கத்தை விட பூமியில் இருக்கின்ற இந்த திருவாதூரே மேன்மை சிறந்தது என்று திருவாதூரை பற்றி சிறப்பாக சொன்னார். அது ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு தெய்வம் அந்த வேதபுரீஸ்வரனை வழிபட்ட காரணத்தினாலே அந்த திருவாதூருக்கு ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு பெயர், வழிபட்ட அந்த தெய்வத்தின் பெயர். கலியுகத்திலே காற்று வழிபட்டது, வாயு பகவான் வழிபட்டார். வாதம் என்றால் காற்று. காற்று வழிபட்ட காரணத்தாலே இந்த கலியுகத்திலே அந்த ஊருக்கு திருவாதவூர் என்று பெயர். பெருமானுக்கு வாதபுரீசன் என்று பெயர். அந்த பெருமானுடைய பெயரை தான் அந்த ஊரிலே பிறந்த அதனுடைய குருநாதருக்கு பெற்றோர்கள் வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இட்ட இயற்பெயர் வாதபுரீசன் என்பது. அதுதான் வாதவூர் அடிகள் என்று நம்ம சொல்றோம். அந்நகரின் மறையோரில் அருள் புனை மாத்தியர் குலத்து தன்னிகரில் செய்வதெறி தலைவனவன் தனித்தேவி மின்னடையாள் திருவயிற்றின் வெண்கொடி பங்கினருளால் தென்னவன் செங்கோன் முதல்வர் திரு அவதாரம் செய்தார். அந்நகரிலே திருவாதூரிலே மறையோரில் வேதியர்களிலே அருள் புனை பெருமானுடைய திருவுளை நன்றாக பெற்றிருக்கின்ற மாத்தியர் குலம். மாத்தியர் என்பது ஆமாத்தியர் குலம். தமிழிலும் வடமொழிலும் பொதுவான இலக்கணத்திலே ஒன்று என்னன்னா, ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தை விட்டுவிட்டும் சொல்லை பயன்படுத்தலாம். உமாபதி என்பதை மாபதி என்று பயன்படுத்தலாம். ஸ்திரியம்பகன் என்பதை திரியம்பகன் என்று பயன்படுத்தலாம். முதல் எழுத்து விடலாம், அதுக்கு முதல் குறைன்னு சாங்ஷன் இருக்கு. ஆமாத்திய குலத்தை மாத்தியர் குலம் என்று சொல்றார் இந்த இலக்கணத்தின்படி. ஆமாத்திய குலம் என்பது என்னன்னா அந்தனரிலேயே ஒரு பிரிவு, அதுதான் மறையோரில் அருள் புனை மாத்தியர் குலம். வேதம் படைத்த அந்தனர்களிலே ஒரு குலம். அது என்ன குலம்னா, தொன்று தொட்டு அந்த குடி அந்த வீடு மன்னனுக்கு மந்திரிகளை சப்ளை பண்ற வீடு. ஆள் எடுக்கணும்னா மந்திரி பதவிக்கு ஆள் எடுக்கணும்னா அந்த வீட்டுல யாரும் இல்லைன்னா தான் வெளியில எடுப்பாரு பாண்டியர். அந்த வீட்டுல தகுதி வாய்ந்த ஒரு ஆடவன் இருக்கிறான்னா அவனை எடுத்துக்கலாம், அந்த வீடு வேகன்சிக்கு அவர் எடுத்துப்பாரு. அப்படி அமைச்சு தொழில் செய்பவருக்கு வடமொழியில ஆமாத்தியர்கள் பேர். அமைச்சல் அமைச்சு தொழில் தான் ஆமாத்திய தொழில். அந்த அதை தொழிலாக செய்பவர்கள். அதே போல சேனாபதி தொழில் ஒரு தொழில் உண்டு, அதையும் அண்ணர்கள் செய்திருக்கிறார்கள். பரஞ்சோதியார் சிறுத்தொழில் என்று சொல்லப்படுகிற நாயனா இருக்கிறாரு, அவர் மாமாத்திரர் குலத்திலே தோன்றியவர். அது அண்ணனரிலே ஒரு பிரிவு மாமாத்திரர் குலம். அது மன்னனுக்கு படை வீரர்களை கொடுக்கின்ற குலம். அண்ணனராக இருந்தாலும் படைக்கலன்கள் பயின்று போரிடுகின்ற ஆற்றல் கொண்டவர்கள் அப்படி உண்டானா புராண காலத்திலிருந்து இருக்கு. துரோணர் அப்படிப்பட்டவர் தான். கௌரவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மன்னர்களுக்கு எல்லாமே படைக்கலன் பயிற்றுவித்தவர் துரோணர் என்ற ஒரு அண்ணனர் தான். என்பதனால அந்த மாமாத்திர குலம் என்று ஒரு குலம் உண்டு என்று பார்க்கின்றோம். அந்த குலத்தில் ஆளுநர் எடுப்பாங்க. இப்ப நம்முடைய ஆர்மி இருக்குது, அந்த ஆர்மியிலையும் ராஜஸ்தான்ல சில குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பங்கள்ல இருந்து யார் அப்ளை பண்ணினாலும் இம்மிடியா பண்ணுவீங்க. ஒரு சில குடும்பங்கள் ராஜஸ்தான்ல இருக்க புத்திரர்கள், அந்த குடும்பங்களில் இருந்து ஒருத்தர் 18 வயசு ஆயிடுச்சு என்ன இந்தியன் ஆர்மியில சேர்த்துக்கணும்னு அவங்களா அப்ளை பண்ண போறோம், அட்வர்டைஸ்மெண்டே வர வேண்டாம், அவங்களுக்கு இம்மிடியா அப்பாயின்மெண்ட் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா வீரம். வீரம்னா என்ன? மரணத்தை மரணத்தை கண்டாமை வீரம், தாய்நாட்டு பற்று வீரம். தன்னை சுட்டுட்டான் 5 நிமிஷத்துல உயிர் போக போகுது, இருந்தாலும் அந்த 5 நிமிஷத்துக்குள்ள எதிராளி மேல ஒரு கையறி குண்ட வீச முடியுமான்னு சிந்திக்கும் அந்த மனம். நாட்டிற்கு ஒரு தொண்டு செய்வோம், அதான் வீரம். வீரத்திற்கு இலக்கணம் அப்படின்னா எதிராளி ஒரு ஈட்டியை வீசுறான். தமிழ் இலக்கியத்துல சொல்லப்பட்டது கண்ணுக்கு நேர ஈட்டி வருது, அந்த ஈட்டியை கண்டு கண் இமைக்குமா இமைக்காதா? கண் இமைக்க கூடாது. இமைக்காம அந்த ஈட்டியை கையால பிடிச்சு வீசினவர் மேல எறியணும், அதான் வீரம். வீரத்திற்கு இலக்கணம் சொல்றார் குரு கோவிந்த் சிங், சீக்கிரனுடைய 10வது குரு. தன்னை விட வெயிட்டான வாழை ஒருத்தன் கையாளணும், தான் உடம்பு வெயிட்டை விட வாளுடைய வெயிட் அதிகமா இருக்கணும், அதை தூக்கணும். தன்னை விட வெயிட் அதிகமா இருக்கணும், ஹைட் அதிகமா இருக்கணும். எதிராளி குதிரை மேல வரா, ஒரு வெட்டுல குதிரை அதன் மீது இருக்கிற போர் வீரர் 2 பேரும் ஈக்குவல் 50-50 ஹாஃப்ஸ் ஆகணும் ஒரு வீச்சினால. அப்படி வாழை வீசுபவன் வீரன், மரணத்தை கண்டு அஞ்சாதவன் வீரன், கடைசி உயிர் இருக்கிறவரையும் தொண்டு செய்பவன் வீரன். அந்த குடும்பம் இருக்கு. எப்படின்னா பாட்டி இருப்பார், அவங்க தாத்தா செத்து போயிருப்பார் சண்டை போட்டு, பிள்ளையும் செத்து போயிருக்கும், பேரனுக்கு 12 வயசுன்னு சொல்லுவா, ஓ சைன்யத்துல சேருன்னு சொல்லுவா, பாட்டி சொல்லுவா, அதான் வீரம். அப்படிப்பட்ட அப்படி ஒரு பயிற்சியினால சில குணங்கள் இருக்கு. அமைச்சு அமைச்சனாக இருக்கின்ற பண்பு, அமைச்சனுக்கு ராஜ விசுவாசம் வேணும், பயப்படாம ராஜாவுக்கு நல்லது என்று சொல்லணும். நீ பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு உரிமை வேணும், பிரிவிலேஜ் வேணும். ஒரு குடும்பத்திலிருந்து வந்தால்தான் அந்த பிரிவிலேஜ் வரும். சம்பளத்துக்கு அமைச்சரா வந்துட்டா அந்த வீரம் வந்துடாது. பாண்டியனே உன தப்பு பண்ண போறான், நீ பண்ற தப்பு பண்ணாதான்னு மந்திரி சொல்லணும். அந்த கட்ஸ் அவனுக்கு எப்படி வரும்னா, அவன் அப்பனும் தாத்தாவும் அதே பாண்டியனுக்கு வந்து மந்திரி தொழில் செய்திருந்தாதான் வரும், இல்லைன்னா வராது. விளைவிச்சை கல்லாமல் பாகம்படும். அவ்வாறு மந்திரிகளை தருகின்ற குலத்திற்கு ஆமாத்தியர் குலம் என்று பெயர். அந்த குலத்திலே இணையில்லாத சைவ ஆகம கல்வியோடு இவர் பிறக்கின்றார். தன்னிகரில் சைவநெறி தலைவன், இவருடைய தகப்பனார் வந்து சைவநெறி தலைவனா இருக்கிறார். அப்படின்னா சைவநெறி தலைவன் யாரு? தன்னிடம் வருபவர்களுக்கு தீட்சை அளிக்கின்ற சிவாச்சாரிய நிலையில இருப்பவர்கள். சைவ நெறிக்கு தலைவனா இருக்கணும்னா, ஒரு நெறிக்கு தலைவனா இருக்கணும்னா பலரையும் ஆற்றுப்படுத்துவனா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தகுதியில் இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய குருநாதனுடைய தகப்பனார். தகப்பனின்றி பிள்ளை இல்லை. பெரிய ஞானி ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவர் எல்லாரும் ஆன வாயை பிளந்துக்கிட்டு அவரை தோத்திரித்தார்களா? அவர் சொன்னாரு, நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, நான் ஒண்ணுமே கிடையாது, என்னை பத்தி ஒண்ணுமே ஒண்ணுமே யாரும் பேசப்படாது. எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய அப்பாவை பத்தி சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த காலத்துல எல்லாருமே நல்ல சிவபக்தி பண்ணிருக்காங்க. சுதிநாமன் பேரு பரமஹம்சருடைய தகப்பனார். அவர் அன்றாட சிவபூஜை பண்றவர். அவர் ஒரு கிராமத்துல இருக்கிறார், அந்த கிராமத்துல ஒரு பிராசுதார். அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கின்ற சில ஏழைகளுடைய வயல்களை தான் எடுத்துக் கொள்வதற்காக இந்த வயல்கள் இந்த பிராசுதாருக்கு சொந்தம் என்று பொய் சாட்சி சொல்வதற்காக பரமசுடைய தகப்பனார் நிற்கிறார். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். நல்ல கல்வி நிரம்பியவர், தத வாழ்க்கை வாழ்பவர், சிவ வழிபாடு செய்பவர். என்றைக்குமே ஒரு ஆளுடைய தளத்துக்கு தந்த மாதிரி அவருடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டு. பொய் சொல்ல சொல்ற, பொய் சொல்வதற்கு அஞ்சி மனைவி மக்களோடு கல்கத்தாவிற்கு குடிபெயர்ந்து விட்டார். யாரு? பரமஹம்சருடைய தகப்பனார். வந்தா புதுசா ஒரு ஊர்ல வந்திருக்கிறாரு, ஒரு வேலையும் கிடையாது, ஒரு ஜோலியும் கிடையாது, சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு எப்படி பசிக்காத குழந்தைகளுக்கு எல்லாம். இப்பொழுது அவருடைய மருகன் தன்னுடைய தாய்மாமனுக்கு மாதம் 2 ரூபாய் அனுப்பிச்சாராம். நீங்க கல்கத்தால செட்டில் ஆற வரையும் மாசம் 2 ரூபாய் அத்தனை பேர் சாப்பிடலாம். அந்த காலம் மாசம் 2 ரூபாய் தாய்மாமனுக்கு மருமகன் பிள்ளை அனுப்புது. ஒரு மாசம் அந்த காசு வரலன்னு பரமஹம்சருடைய அம்மா சொல்றாங்க, அந்த பிள்ளைக்கு உடம்பு என்ன ஆச்சோ, அது நோய் நொடி இல்லாம இருக்குதா, போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாங்க, காசு வரலங்கிறதுக்காக அனுப்பல அப்படின்னு அம்மா கருணையோடு அனுப்புறாங்க. சரின்னு இவர் புறப்படுறார். புறப்பட்டு அந்த மருமகன் இருக்கிற ஊருக்கு வர்றார். வர வழியில ஒரு வில்வ விருட்சம் துளுத்து இருக்குது, பச்சை பசேல் புதிய துளிர்கள், நல்லா பழுத்திருக்கிற அந்த வில்வத்திலே துளிர்களை பார்த்த உடனே அதனால கவரப்பட்டு காலத்திலே துளித்திருக்கின்ற வில்வத்தினை பறித்து கொண்டால் எம்பெருமானுக்கு அதை வந்து பூசித்து மகிழலாமே சொல்லி எதுக்காக விட்டு விட்டு புறப்பட்டோங்கிறத மறந்து, குங்கிலிய கலை நாயனார போல எதுக்காக புறப்பட்டோங்கிறத மறந்து அந்த வில்வத்தை நிறைய அங்கவசரத்துல பறிச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பூஜை பட்டியை திறந்து பெருமானை எழுந்துள்ள பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சாராம் என்று தன் தகப்பனாருடைய பெருமையை சொல்றார். அதாவது இந்த உலகத்திலே ஒரு சத்புத்திரனை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் எல்லையில்லாத தவம் செய்திருக்க வேண்டும். நம்முடைய குருநாதனுடைய தகப்பனார் எப்படி இருப்பார்? எல்லையில்லாத தவம் செய்தவரா இருப்பார், அப்படிதானே இருப்பார். அதை சொல்றாரு, தன் நிகரில் சைவ நெறி தலைவன், தனக்கு இணையில்லாத சைவ நெறிக்கு தலைவன் என்றால் பிறரை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு சிவாச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அவன் தனி தேவி, அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அம்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி போகுது லிங்க். ஒரு நல்ல சிவனடியாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண் புண்ணியம் பண்ணிருக்க வேண்டும், நிறைய திருமணம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா புண்ணியம் பண்ணிருக்கான் அந்த கல்யாணம் ஆவல். என் கொங்கை நீ நண்பர் அல்லாதோல் சேரற்க அப்படின்னு வயசான ஆம்பளைகள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. யாரு பாடணும்? திருமணமாக வேண்டிய பெண்கள் பாட வேண்டும். அடியார்களே எங்களுக்கு கணவன்மார்களாக வர வேண்டும். எங்கொங்கை நீ நண்பர் அல்லாதோல் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க, கங்குல் பகலிங்கள் மற்றொன்றும் காணற்க என்று இவ்வாறு யார் பாராட்டி பாடுகின்றார்களோ அவர்களுக்கு பெருமாட்டி என்ன அருள் பண்றான்னா, சிவனை வழிபடுகின்ற ஒரு அடியவன், அந்த அடியவனுக்கு உற்ற துணையாக இருந்து இருவருமாக கைலைக்கு எழுந்துள்ள தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தன்னை வழிபடுகின்ற பெண்களுக்கெல்லாம் குணம் நிரம்ப செய்கின்றாள். பின்னால் உழவன் ஏரி குளங்களிலே நிறைந்திருக்கின்ற நீரினை உழவிற்கு பயன்படுத்தப் போகிறான். பின்னால் இவன் பயன்படுத்தப் போகின்றான் என்பதற்கு காரணமாக திருள் என்ன செய்கின்றது, முன்னால் மழை பெய்து ஏரி குளங்களை நிரப்புகின்றது, பின்னால் தான் உடல் பயன்படுத்தப் போகின்றான் ஏரி குளத்தில் இருக்கின்ற நீரினை. ஆனால் முன்னாலேயே திருவுருள் மழை வடிவத்திலே வந்து ஏரி குளங்களை நிரப்புகின்றது, பின்னால் தான் கணவன்மார்கள் நம்மை பயன்படுத்தப் போகின்றார்கள், கைப்பிடிக்கப் போகின்றார்கள். இருந்தாலும் முன்னாலேயே நமக்கு நல்ல குணங்களை அப்பா கொடுத்துருந்தான். முன்னி சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டடையின் பின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னன் சிலம்பி சிலம்பி திருவம் என்ன சிலவிளவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிலா என் கோவானந்தற்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருள். பிராட்டி என்ன பண்றா, தண்ணீர் பிரிவிலா என் கோவான், சாமி வேறு இல்ல அவள் வேறு இல்ல, அவளை விட்டு பிரியாத பெருமான், தன்னை விட்டு பிரியாத பெருமானின் வழிபடுகின்ற ஒரு சிவனடியான், அவன் சுகமா இருக்கணும், அவன் இன்பமா இருக்கணும், கல்யாணி மாறனை போல நினைத்ததெல்லாம் நடக்கணும். அவனுக்கு வீட்டுல ஒரு அரிசி இல்லாம அவன் வந்து விருந்து உபச்சாரம் செய்யணும், எப்படி முடியும்? இல்லாதின்றி இல்லை என்பதற்காக தண்ணீர் பிரிவிழா என் கோமா நண்பருக்கு முன்னி அம்பாளுக்கு ஒரே விசமம், கவலை, சிவனடியார்களை பற்றியே அவளுக்கு கவலை, பொறுப்பல்லா தன் பிள்ளைகளை பற்றி தான், இந்த அடியார்களுக்கெல்லாம் நல்ல வீட்டுக்காரியா வரணுமே என்று பாகம் தெரியாது எடுத்துருக்கிறார். இந்த அடியார்களுக்கெல்லாம் நல்ல வீட்டுக்காரியா வரணுமே, தண்ணீர் பிரிவிழா என் கோமாவிற்கு முன்னி அந்த கவலையினால உந்துதல் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னொருள், இந்த அம்பாளை வழிபடுறதுனால இந்த அம்பாள் என்னமோ நமக்கு அனுகிரகம் பண்ணான்னு நினைச்சு ஏமாறக்கூடாது. பெண்களாகிய நமக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணவே மாட்டா, நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றது அவங்களுக்கு அனுகிரகம் பண்றதுதான் என்று திருவம்பாவை சொல்லுது. நீலரக்க நாயனார் தன் மனைவியினுடைய பேரன்பினை கருதாது அந்த மனைவினை நீத்தார். கடவுளே கனவிலே வந்து இங்க பாருப்பா, உன் மனைவியினுடைய வாய் எச்சில் கலந்த அந்த காற்று இருக்கின்றது, அது இந்த சிலந்தியினுடைய விஷக்கடிக்கு மருந்து போலும். அந்த எச்சில் காற்று பற்ற இடமெல்லாம் கொப்பிளிக்கல, அது படாத இடமெல்லாம் கொப்பிளிச்சிச்சு பாரு என்று காட்டினார். அப்படி பேரன்பு கொண்டு ஒழுகிய அந்த பெண்ணை திருத்தின தொகையில சொல்லாம அவளை கைப்பிடித்த நீலக்கரை ஏன் திருத்தினில் சொன்னாரு? நீலக்கரை தான் அடிமை சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொல்லப்பட்டிருக்கு? மேலெழுந்தவரையா பார்த்தா சூப்பர் பிஷியல் மேலெழுந்தவரையாக பார்த்தா அந்த அம்மையாருடைய அன்பு அதுல குற்றம் இல்லை. ஆனால் நாயனார் வந்து அந்த அன்பினை கருதாது செயல்பட்டாரே தவிர நாயனார் தகுந்தவர் அல்ல. நாயனாருடைய தமும் புண்ணியம் தான் அதிகம். அந்த தவம் புண்ணியத்தின் பலனாகத்தான் இந்த அம்மா கிரகப்பட்டிருக்கிறார். ஆகவே அவருடைய தவம் தான் அதிகம் என்ற கருத்தினால அவர் தான் கிரகப்பட்டிருக்கு. என்றைக்குமே நாமெல்லாம் நம்மை கைப்பிடித்தவருடைய கைக்குள்ள அடக்கம், அதுக்கு வெளியில் நாம கிடையாது. கைப்பிடித்தவருடைய கைக்குள்ள நாம இருக்கிறோம். அவர் எங்க போறாரோ அங்க நம்ம போக போறோம். நீலநக்கர் கையில இருக்க போனா நாமும் கையில நீங்களும் போக போறோம். நாம வெளியில நக்க போறதில்லை, தேங்க போறதில்லை. என்பதனால இந்த சைவநிதி தலைவராக இருக்கின்ற திருவாரூரனுடைய தகப்பனாகின்ற ஒரு பெரிய தவம் கொண்ட புண்ணியசாலி, அந்த புண்ணியசாலியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்குரிய தேவி ஒரு தனி தேவி என்றார். ஒப்பற்ற பெண், எல்லா பெண்களையும் போல இல்ல. தன் நிகரில் சைவநிதி தலைவன் அவன் தனி தேவி, மின்னலையாள், மின்னலை போன்றவள். மின்னலையாள் மின்னலை போன்ற மின்னல் வானத்திற்கு உறுதியானது, அன்பு மறையக்கூடியது. அப்படி அந்த அம்மா எத்தனை வேலை செஞ்சாலும் ஆடவர் கண்ணிலே அகப்பட மாட்டாள். கற்புக்கு அரசி மின்னணையார், மின்னணையார் திருவயிற்றில் அவருடைய வயிற்றிலே மென்கொடி பங்கினன் அருளால், மென்மையான மீனாட்சியா என்ற கொடி, அந்த கொடி ஒரு பங்கிலே கொண்டிருக்கின்ற சொக்கநாத பெருமானுடைய அருளினாலே தென்னவன் செங்கோன் முதல்வர், தென்னனுடைய செங்கோலுக்கு முதல்வர் காரணகர்த்தா. முதல் என்றால் காரணம், பொருள் முதல், முதல் என்றால் காரண பொருள் காரணகர்த்தா. பாண்டிய நாட்டை நன்றாக ஆழ்கின்றான்னு சொன்னா அது பாண்டியனுடைய கித்தாப்பு இல்ல. பாண்டியனுக்கு பழி வராம நாட்டை ஒழுங்கா ஆள்றார் மந்திரி. ஜனாதிபதிக்கு கெட்ட பேர் வராம பிரதம மந்திரியும் அந்த மந்திரி சபையும் செயல்படணும். ஒரு தவறான சட்டத்துல ஜனாதிபதி கழித்து வாங்கிட்டா கெட்ட பேர் ஜனாதிபதிக்கு போடும். ஆட்சி நடத்துறது உண்மையா யாரு? நம்முடைய திருவாரூர் என்ன ஆட்சி நடத்தப்படுறாரு? தென்னவனுக்கு பழி பாவம் சேராமல் ஆட்சி நடத்தப்படுறாரு. அப்ப தென்னவன் செங்கோன் முதல்வர், தென்னவன் செங்கோலுக்கு காரணமாக இருக்கின்ற இவர் திரு அவதாரம் செய்தார், தோன்றியருளினார். தம்மை ஆள் நலகில் தள்ளும் சமய தாரகை மழுங்க, எம்மையாழ்வையா நண்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரன் உதயம் செய்தார். ஞான தினகரன், ஞானமாகின்ற சூரியன், தினம் என்றால் நாள், கரன் என்றால் சைவன், நாளினை உண்டாக்குபவன். ஒருவன் இரவினை உண்டாக்குகின்றான் திங்கள், இன்னொருவன் பகலை உண்டாக்குகின்றான் பகலவன். தினகரன் என்றால் பகலவன், ஞான தினகரன், ஞான வடிவமாகின்ற சூரியன், ஞான சூரியன். இந்த தமிழ்நாட்டினுடைய சைவ வானத்திலே ஞான சூரியனாக திருவாதிரைகள் தோன்றினார். இந்த ஞான சூரியன் தோன்றியதுனால என்ன உண்டாற்று? இருள் நீங்கியது, நட்சத்திரங்கள் ஒளி வழங்கின. அண்ணாமலையார் அடிக்கமரம் சிந்திரஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை ஈரத்தார் போல் கண்ணார் எருவி கதிர்வந்து கார கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல. சூரியன் உதிக்கும் போது தார் கறக்கும், தாரகைகள் அகலும் பழுங்கும். அந்த திருவம்பாவை நினைச்சுக்கிட்டு இங்க பாடுறார் கடவுள் மாமுனிவர். நம்முடைய திருவாரூரடிகள் என்ற சூரியன் வானத்திலே, சைவ வானத்திலே ஞான சூரியனாக உதித்த உடனே பொய்மையால் மாய பொங்கிருள் அகன்றது. உலகம் பொய்னு சொன்னார். பொய்மையாம் உலகம், ஆம் என்றால் ஆதல், மேடாக அர்த்தம். இந்த மேசை மரத்தினால் ஆயது, மரத்தால் ஆய மேசை. இந்த இருக்கை பிளாஸ்டிக்கினால் ஆயது. உலகம் பொய்யினால் ஆயது, பொய்மை ஆம் உலகம், பொய்யினால் ஆயது. இதை நாம சைவராய ஜாகிரதையா தெரிஞ்சுக்கணும். உலகம் பொய்னு பல பேர் சொல்றாங்க, அவங்க சொல்ற மாதிரி நாம சொல்லல, நானும் உண்மையா சொல்றோம். எப்படி சொல்றோம்னா இல்லாததுங்கிற பொருளை சொல்றாங்க எல்லாரும். உலகம் பொய்னு சொல்லும் போது இல்லாததுங்கிற பொருளை சொல்றாங்க. இல்லாதது என்பது பொய் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் இல்லை, பொருள் கிடையாது. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, ஒரு மளிகை கடைக்கு போறோம், போய் ஐயா சிறு கடுகு இருக்குதான்னு கேட்கணும். சிறு கடுகு அங்க இல்ல, அதுக்கு பதிலாக பெரிய கடுகு, பெரிய கடுகு இருக்குங்க, ஆனா இது நல்லா இருக்கும், இதை வாங்கிட்டு போங்க. ஏன் சிறு கடுகுக்கு ஆசைப்படுறீங்க? அது படக்குன்னு கறிக்கிட்டு போட்ட உடனே கறியா போயிடும், நாளைக்கு இருக்கணும். சிறு கடுகு நாளைக்கு போயிடும், சிறுகடுகு இல்லாதவன் சிறுகடுகினை இல்லை என்று சொல்கின்றானா, சிறுகடுகு பொய் என்று சொல்கின்றானா? மளிகைக்காரன் சிறுகடுகு என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்றானா, சிறுகடுகு பொய் சொல்றானா? சிறுகடுகு பொய் என்பதற்கு என்ன பொருள்னா, சிறுகடுகு என்ற ஒரு பொருளே இல்லை என்பது பொருள். சிறுகடுகினை பொய் என்று சொன்னால் சிறுகடுகு என்ற ஒரு பொருளே இல்லை என்று பொருள். ஆகவே பொய் என்பதற்கு ஒரு பொருள் இல்லை என்பது பொருளாகாது. பொய் என்பதற்கு பொருள் வேறு. பொய் என்பதற்கு என்ன பொருள்னா அவன் பேசுவது பொய், அதனை நம்பாது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அர்த்தம் பொய் என்பது ஒருவரை ஏமாற்றும் தன்மை கொண்டது, அதான் பொய். ஒன்றை நம்பினால் நாம் உருப்பிட மாட்டோம் அப்படின்னா அது பொய். உலகத்தை நம்பினால் நாம் உருப்பிட மாட்டோம், ஆகவே அது பொய். எதனை நம்பினால் நாம் முன்னேற முடியாதோ அது பொய். உலகத்தை உண்மை என்று ஒழுக ஆரம்பித்து விட்டால் உருப்பிட முடியாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று உலகத்தினை பற்றி நின்றால் அது நம்மை முன்னேற விடாது, உண்மைக்குள்ள அடைய முடியாது. உலகத்தை பயன்படுத்தலாம், பற்றியில் இருக்கக்கூடாது. பயன்படுத்துதலுக்கும் பற்றினத்திற்கும் என்ன வேறுபாடு? ஒருவர் வேலையை விட்டுட்டார், மாசம் 50,000 சம்பள வேலையை விட்டுட்டார், வீட்டுக்கு வந்து சொல்றார், வீட்டுக்காரிட்டார், இன்னிலிருந்து ஜாலி வேலையை விட்டாச்சு, அவள் எப்படி இருக்கும்? பகீருக்கும். ஐயோ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுது, ஏன்டி பயன்படுற 100,000 ரூபாய் வேலை வந்திருக்கு, அதனாலதான் இந்த வேலையை விட்டேன். அப்படி ஏன் இப்படி பயன்படுத்துறீங்க, நீ என்ன நீ எப்படி பயன்படுறேன்னு பார்க்கணும். ஒருவன் இந்த வேலை உதவாது என்று விடுகின்றான், இன்னையை பயன்படுத்தி இருக்கின்றான், அதை விடும் பொழுது பற்று இருந்தால் விட முடியாது. ஐயோ இந்த வேலையை அந்த வேலை மீது பற்று உண்டாகி இருந்தால் வேலையை விட முடியாது. அந்த வேலையை பயன்படுத்திருக்கிறான், இன்னி வரையும் ஒழுங்கா உழைச்சிருக்கிறான், அவன் ஏமாத்தி உழைக்கல, அவன் ஒழுங்கா உழைச்சுதான் நல்ல சம்பளம் வாங்கியிருக்கிறான். எங்க குருநாத சொல்லுவார், 10 ரூபாய் சம்பளம் வாங்கினா 20 ரூபாய்க்கு உழைக்கணும், உடம்பு சரியில்லை சிக்கில போடக்கூடாது, அப்பப்ப அம்மா சித்தி பெரியமாவெல்லாம் சாரடிக்கக்கூடாது, கடவுளுக்காக கூட பொய் சொல்லி கடவுள் வழிபாடு செய்யக்கூடாது. என்ன கடவுள் உண்மை வடிவினர், சிறிது கூட பொய் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழும். அப்ப 50,000 ரூபாய் வேலையை ஒருவன் பயன்படுத்தி இருக்கிறான், உண்மையாக உழைத்திருக்கிறான், ஏமாத்தல, ஆனால் அதனை சிறிதும் கூச்சம் இல்லாமல் விடுகின்றான். என்ன காரணம்னா பற்றின்மை காரணமா. ஆகவே ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு அதன் மீது பற்றி விளைய வேண்டும் என்ற தேவை கிடையாது. கூத்தன் வேறு, அவன் போடுகின்ற கோலம் வேறு. எந்த வேஷம் போட்டாலும் ஒரு சீன் நடிச்சா 100 ரூபாய் ஒரு நடன கம்பெனியில சம்பளம், பிச்சைக்கார வேஷம் போட்டாலும் 100 ரூபாய் சம்பளம், ராஜா வேஷம் போட்டாலும் 100 ரூபாய் சம்பளம். அந்த காலத்துல எல்லாருக்குமே எல்லா வேஷமும் போடுறதுக்குரிய மனப்பாட பகுதி இருக்கும். நான் ஒருத்தர் வரலன்னா அந்த வேஷம் இன்னொருத்தர் போடணும், எனக்கு இது தெரியாது சொல்லப்படாது. ஆனா 100 ரூபாய் தான் முக்கியம், எந்த வேஷம்னா போடலாம். ஒரு வேஷம் போடுபவன் அந்த வேஷமாக தன்னை கருத மாட்டான், வேஷத்தை எப்படி செம்மனே போடுவான். அப்படி செம்மனே போடுவதற்கு அத்வீதிய பாவம் தேவையில்லை. ஒருத்த நல்ல பிச்சைக்காரனா நடிக்கிறதுக்கு பிச்சைக்காரனா இருக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு நல்ல அரசனாக நடிப்பதற்கு அரசனாக இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே இதனை அறிந்து பற்றினை வளர்த்துக் கொள்ளாவது உலகத்தினை பயன்படுத்த வேண்டும். உலகத்தை பயன்படுத்தாது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் படைப்பினுடைய பயன் இழந்து விடுவார்கள். படி நுகராது அயல் உழப்பார்க்கு அருளாத பண்பினான் சமந்தூர் சொன்னார். இந்த உலகத்தினுடைய படைப்பின் நோக்கியாமல் யார் இந்த உலகத்தை தீண்டாது பயன்படுத்தாது உதாசீனப்படுத்துகிறார்களோ புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் வந்து அருள் செய்வது இல்லை. ஒரு பேங்க்ல நமக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் லிமிட், அதை நம்ம பயன்படுத்தலைன்னா அப்புறம் அந்த லிமிட்டை அவங்க தரமாட்டாங்க. சாரி சாரி பெரிய லிமிட்டா கொடுத்தீங்கன்னா பயன்படுத்துவேன்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம், கொடுத்த தோனை பயன்படுத்தணும். கடவுள் நமக்கு படைத்து கொடுத்த உலகத்தை யார் பயன்படுத்தவில்லையோ சமணர்களைப் போல புத்தர்களைப் போல அவர்களுக்கு விளையாது. அதே நேரத்தில் அதனை பயன்படுத்துகின்ற ஒரு சிவனடியானுக்கு அந்த உலகத்தின் கண் பற்றும் உண்டாகக்கூடாது. அது பற்று உண்டாகாதிருப்பதற்கு அவன் என்ன அறிய வேண்டும்னா அவன் சார்பு உலகச்சார்பாக இல்லாமல் சிவச்சார்பாக இருக்க வேண்டும். அந்த உலகச்சார்பு என்பது என்னன்னா உலகச்சார்பு என்பதுதான் பொய். அதுதான் பொய்னு சொல்லுது திருவாசகம். பொய் என்றால் என்ன? பொய் என்பது ஒருவனை ஏமாற்றுவது. ஒரு கொலு இருக்கு, கொலுவில் மாம்பழம் இருக்கு, ஒரு குழந்தை நினைக்குது ஐ அது மாம்பழம் சொல்லிட்டு எடுத்து போய் கடிக்குது, கடிச்சா அதுல சுவை நீர் பருதுமா, சுவைக்க முடியுமா? கொலுல இருக்கிற மாம்பழம் அது மண்ணாலேயோ பிளாஸ்டிக்னாலேயோ பேப்பராலேயோ ஏதோ தான் ஆச்சு. அப்ப அது மாம்பழ தோற்றத்தை கொண்ட ஒரு பொய், ஃபேக். ஒரு 100 ரூபாய் நோட்டை கொண்டு போய் நம்ம பேங்க்ல கட்டுறோம், இந்த 100 ரூபாய் வேண்டாங்க, நல்ல நோட்டு இல்லை, இது கல்லல், 100 ரூபாய் மாதிரியே இருக்கு, பார்ப்பதற்கு உண்மையான நோட்டு போல இருந்தாலும் அது உண்மையான நோட்டு இல்லை. அப்போது பார்ப்பதற்கு உண்மையான இன்பத்தை அளிப்பது போல் தோன்றினாலும் அது இன்பத்தின் போலியே அன்றி அதிலே உண்மை இன்பம் இல்லை என்று கண்டால் அது பொய். உலகத்தில் உண்மை இன்பம் உண்டான ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு முதல் தேவார பதிகமே பதில் சொல்லிடுச்சு. இந்த உலகத்திலே உண்மையான இன்பம் இல்லை. துயரில் அங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரில் அங்கு விரமா உரம் மேறிய பெம்மான் இவனன்றே துயரிலிருந்தும் உலகம். உலகத்துல ஆக்சுவலா கடைசியில இந்த கடையை கட்டினா கடைசியில் நட்டம் தான் மிச்சம். துயரிலிருந்தும் உலகம், அவைகள் இருப்பது இன்பத்தின் போலிதான். ஆனால் இதற்கு ஒரு காரணம் உண்டு. சாமி தான் ஏமாத்துறாரு. அது எதுவரையும் ஏமாத்துவார்னா, இந்த இவன் ஏமாறுவதை விடுத்து பெருமானை காண துடிக்கும் போது ஏமாற்றுவது நின்று போகும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கார்த்திகை தீபத்தன்னைக்கு கரெக்டா 6 மணி சாயங்காலம் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும் பொழுது அண்ணாமலையாருடைய ஜோதி ஏற்றப்படும். நேரிலையும் பார்த்துருப்பீங்க, டிவிலையும் பார்த்துருப்பீங்க. அந்த 6 மணி கரெக்டா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஆகும் பொழுது உள்ளிருந்து அர்த்தநாதீஸ்வரர் ஆடிக்கிட்டே வருவார். 8 மணி பஞ்சமூர்த்திகள் இருப்பார்கள், தங்க ரிஷபத்துல அண்ணாமலையார் இருப்பார். மலையை பார்த்தா மாதிரி இங்கேருந்து செல்போன்ல சொல்லுவாங்க, அல்லது பழங்காலத்தில் சிக்னல் தருவாங்க. உடனே மலையில கரெக்டா 6 மணிக்கு தீபம் ஏற்றினா அந்த ஊர்ல இருக்க அத்தனை வீடுகள்லயும் தீபம் ஏற்றுவாங்க. பட்டாசு வெடிப்பாங்க, ஒரே வான வேடிக்கையா இருக்கும். பெருமாள் உள் பிரகாரம் சுத்தி வருவாரு. அவர் வரும்போது ஏகப்பட்ட வான வேடிக்கையா இருக்கும். இந்த வான வேடிக்கைக்கு என்ன பலன்? இந்த வான வேடிக்கைக்கு என்ன பலன்? பெருமாளுடைய திரு எழுச்சி, அதை கொண்டாடுவது ஒரு பலன். எதுவும் போய் நான் சொல்லணும், எல்லாம் உண்டு. சாமி வரும்போது சந்தோஷமா இருக்கணும். அதனால பாடல் பாடல் வேதம் தேவாரம் போல வான வேடிக்கையே ஒரு உபச்சாரம். நாமளா காசு கொடுத்து நம்ம காசுல இவ்வளவு பட்டாசு மத்தாப்பு விட்டு நம்ம பார்க்க முடியுமா? ராக்கெட் எல்லாம் விட முடியுமா? பொதுவில் செய்யறாங்க, ஆனந்தமா பார்க்கலாம். அது ஒரு பலன். எல்லாவற்றிற்கும் மேலான பலன் என்னன்னு கேட்டா, இந்த ஆயிரக்கணக்கான உயிர்களிலே ஏதாவது ஒரு உயிரோ இருந்தோ இந்த வான வேடிக்கையை பார்க்க விரும்பாமல் நம்மையே பார்க்கின்றனவா என்று அண்ணாமலையார் பார்க்கின்றார். அது ஒரு பலன், அது படைப்பினுடைய ஒரு பலன். வெச்சகன் வாங்காம அண்ணாமலையர் தான் வேணும், அண்ணாமலையர் தான் பார்க்கணும், வான வேடிக்கையை பார்த்தா அண்ணாமலையர் காட்சி நீங்கிவிடும் என்ற அச்சத்தினாலே அதை பார்க்க மறுத்து யாராவது ஒரு அண்ணாமலையார் அந்த கார்த்திகை தீபத்தின் போது பார்த்துட்டாங்கன்னா அவங்க மீண்டும் திறக்க மாட்டார்கள். அதுதான் எனக்கு பலன். ஆகவே பொய் என்று சொன்னால் இல்லை என்ற பொருள் இல்லை, அது ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஏமாத்துதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்துல ஏமாத்து. அப்ப ஏமாத்துறதுனால அது கொடியதுங்கிற பொருளும் கிடையாது. சில நேரங்கள்ல ஏமாந்தா நல்லது. ஒரு குழந்தை அம்மாட்ட ஏமாந்தா நல்லது, ஒரு மனைவி கணவன் ஏமாந்தா நல்லது. அவன் சொல்றான், உன்ன போல அழகான பொண்ண நான் பார்த்ததே இல்லைன்னு பொய் சொல்றான். நீ பொய் சொல்றாய், ஆகவே எனக்கு உன்னை பிடிக்கவில்லை அப்படின்னு சண்டை போடலாமா? எனக்கு உண்மை பேசுவேன் பிடிக்கும். நீ பொய் சொல்ல பிடிக்கல, அந்த பொய்யை கேட்கறதுக்குத்தான் நான் வாழறேன். அந்த பொய் நமக்கு இன்பமா இருக்குது. உன்னதான் எனக்கு பிடிக்கும், நான் உன்னோடதான் பண்ணியிருக்கேன், நீதான் ரொம்ப அழகான பொண்ணுன்னு நம்ம வீட்டுக்காரர் சொல்லும் போது நமக்கு பிடிச்சிருக்குது. ஆகவே பொய்க்கும் ஒரு பலன் உண்டு. பொய் நம்மை வளர்க்கின்றது, ஆனால் எதுவரையும் வளர்க்கலாம், எதுக்கப்புறம் அதை விட்டு விலகணும்னு தெரியும். உண்ட உணவு உடலுக்கு உரம் சேர்க்கின்றது, பிறகு அது மலம் என்று கழிக்கப்படுகின்றது. அது மலமாகிய பிறகு அதை வயிற்றிலே வைக்கணும். அது மலமாகிய பிறகு அதனை வயிற்றிலே வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால்தான் பாதத்திற்கு மலம் என்ற பெயர். எது மலமாகும்? எது முன்பு உணவா இருந்ததோ அதுவே பின்பு மலமாகும். படைக்கும் போதே ஒன்று மலமாகவா இருக்கு. மலம் என்ற பெயர் சங்கத்தில் கொடுத்திருக்காங்களே, அதை போல சாதனமான ஒரு பெயரை அறியாமைக்கு கொடுக்க முடியாது. மலம் 3 விதம், ஆணவம் கர்மம் மாயை. அடிப்படை மலம் என்பது ஆணவ மலம் தான், அறியாமை தான் மலம். அறியாமையை பல சமயத்தார்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், இருந்தாலும் அவர்கள் அதனை மலம் என்று கூறுவதில்லை. அறியாமையை மலம் என்று சைவம் கூறுவதற்கு காரணம், முன்பு அது உணவாயிருந்து பின்பு மலமாகின்றது. ஆகவே அது தேவைப்படுகின்றது. அப்ப இத்தனை பெரிய எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்யும்போது ஒரு பெரியவன் இருக்கிறான், அவன் இது மலம் என்று உணர்த்தும் பொழுது அதில் பற்று இருக்கக்கூடாது. அப்பொழுது பற்று என்பது என்ன? பற்று 2, அகப்பற்று புறப்பற்று. அந்த பற்றுகளை திருவாசகம் பொய் என்று சொல்லினாலே சொல்லும். ஏன் பொய் என்று சொன்னால துர்வாசகம் சொன்னான்னு கேட்டா, அகப்பற்று என்பது என்னன்னு என்று விசாரித்தோம் என்று சொன்னால், அதன் இலக்கணம் தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுவது அகப்பற்று. நமக்கெல்லாம் கடைசி வரையில இந்த உடம்பு நான்கிற எண்ணம் வரும். உயிர் போல வரையில் வீதியில அடிபட்டுட்டோம், ஒரு உடந்த குடம் போலதான் இந்த உடம்பு, இது நமக்கு பயன்படாது. ஆகவே இந்த குடம் உடைந்தால் உடையட்டும், பெருமானே என்னை உன் திருவடியிலே சேர்த்துக்கொள் அப்படின்னு கோடியில ஒரு உயிர் தான் மண்டையில அடிபட்ட போது நினைக்கும். மற்ற உயிர்கள் எல்லாம் நினைக்கும், யாராவது அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு. அதான் அறியாமை. தான் இந்த உடல் என்ற பற்றின் காரணமாக நினைப்பு வருகின்றது. தான் இந்த உடல் இல்லை என்ற விவேகம் இருந்தால் அந்த விண்ணப்பம் வேறு விதமா இருக்கும். நீரிலே ஒருவர் முழுகின்றான் மூழ்கினாலும் உன் திருவடிக்கு வந்து சேருவேன், நான் நெருப்பில் சிக்கிக் கொண்டாலும் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். நீதான் எல்லா இடத்துல இருக்கிறீயே. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு நான் பூமியில் புதைந்தாலும் நான் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். ஆகாய விமானத்துல பறந்துட்டு இருக்கும்போது வெடிச்சாலும் அங்க ஆகாயத்திலே உன் திருவடி இருக்கின்றது, நான் அங்கேயே சேர வேண்டும் என்ற பொருள் கொண்டது இந்த மந்திரம். எங்கிருந்தாலும் உன்னிடம் வந்து சேர வேண்டும்.